இயக்குகின்ற இதே மனிதனால் அடிக்கடி நாம் இந்த பிராணாயாமம் என்று சுவாசம் மூக்கின் வடிகொண்டு நாம் சுவாசிக்கும் போது நம் உடலுக்குள் இது வேகமாக நாம் சுவாசிக்கும் உருகள் துருத்தி போன்று விரிந்தும் கூடியும் வரும். அப்ப அதை அடக்கி இழுக்க வேண்டும் என்று உணர்வினை இந்த சுவாசப்பை இழுக்கப்படும் போது இதன் மூக்கு வடிகொண்டு நாம் சுவாசித்து உள் செலுத்துகின்றது. இப்போ அதிகமாக இழுக்கும் போது அசுத்த உணர்வுகளைத்தான் நம் உள்ளுக்கு செலுத்துகின்றது. நாம் சுவாசிக்கும் உணர்வுக்குள் வரும் அசுத்தத்தை நீக்க நாம் சரசில் இருக்கும் பெருமூளையில் உருவாக்கும் ஒரு சளி இதை வடிகட்டி உள்ளே அனுப்புகின்றது. இது வடிகட்ட தவறினால் உள் சுவந்தை அதிகரிக்கப்படும் போது வடிகட்டும் திறன் இழந்துவிட்டால் நமது சுவாச நுரையீரல்களின் இவை அனைத்தும் அசுத்த நிலைகள் பெறுகின்றது. ஆக அதே சமயம் விஷத்தன்மை கொண்ட வலுவும் பெறுகின்றது. இப்படி பல முறைகள் கொண்டு வந்துவிட்டால் இந்த மனிதனுக்கு வீரிசக்தி என்ற நிலையில் இருக்கும். அப்படி பிராணாயாமம் செய்தவருடைய நிலைகள் இங்க வாயுவின் தன்மை அதிகரித்து அது உருவாகி உடல் உள்ள வாயு நரம்புகளில் ஊடுருவி இங்கே குடுகுடு என்று ஓடுகின்றது, இங்கே குடுகுடு என்று ஓடுகின்றது, என் படைநிலையை வருகிறது என்று இப்படி பிராணாயாமம் செய்த நிலைகளை பார்க்கலாம். இதையெல்லாம் இதனின் உணர்வு எதுவோ அதை நாம் எண்ணியதை அதற்கு தக்கவாறு நம் உயிர் உருவாக்குகின்றது தவறுவதில்லை. அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று இந்த கண்ணின் நிலைகளை நாம் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் நம் கண் அவரை பார்த்த பின் அரவணைக்க செய்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் இவனை எப்படியும் தொலைத்து கெட்ட வேண்டும் என்ற உணர்வை எண்ணிவிட்டால் அதன் வெடிகொண்டு இந்த கண் அவனை கண்ட பின் உணர்ச்சியின் தன்மை வேகப்பட்டு அவனை எவ்வழியில் மடக்குவது என்று உணர்வுகளை ஊற்றுகின்றது. அதனால்தான் நாம் எண்ணியதை வழிகாட்டுவது கண்ணே. அத கண்ணில் நினைக்கப்படும் அந்த உணர்வை சுவாசித்து அந்த உயிரில் உராயப்பட்டு உணர்வின் தன்மை தனக்குள் இயக்குகின்றது. தான் கண்ணன் சங்கநாதன் ஊதிய பின்தான் இந்த உணர்வின் நிலைகள். ஆக எண்ணத்தின் தன்மை கொண்டு நாம் எண்ணும் போது இந்த உணர்வின் தன்மை சுவாசித்து உயிரியப்படும் போதுதான் இந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது. இது எல்லாம் வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எதுவும் குறையில்லை.